இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:10-14 வரைக்கும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:10-14 உள்ள வேத வசனங்கள்.
அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக இரண்டு அங்கிகளையுடையவன்
இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன்
ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். ஆயக்காரரும்
ஞானஸ்நானம் பெற வந்து
அவனை நோக்கி
போதகரே
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன்
உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய்
ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான்.
போர்ச்சேவகரும் அவனை நோக்கி
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
அதற்கு அவன்
நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும்
பொய்யாய் குற்றம் சாட்டாமலும்
உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி அவன் ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அவனுடைய பிரசங்கம் வனாந்திரத்திலே இருந்தது. திரளான ஜனங்கள், யூதேய தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இப்படி பல பட்டணங்களிலிருந்து ஏராளமான ஜனங்கள், பல ஆயிரங்களான ஜனங்கள் அவனுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க. ஏன்னா புதுமையான ஒரு பிரசங்கமா இருந்தது. மனம் திரும்புங்கள், இதுவரையிலும் பழைய ஏற்பாட்டில் யாருமே செய்யாத ஒரு பிரசங்கத்தை இந்த யோவான் ஸ்நானகன் ஆரம்பித்து வைக்கிறார். மனம் திரும்புங்கள். இந்த பிரசங்கத்தை கேட்க கூடி வந்தார்கள். ஆனால் அந்த பிரசங்கம் ஒன்று ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கமா இல்லை. கடுமையாய் சாடினான். ஒவ்வொருடைய ஜனங்களுடைய பாவத்தை பிட்டு பிட்டு வச்சான். இப்படி வாழக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்க்கமாக கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சான். ஏனென்றால் அந்த பிரசங்கத்தில் அவனுக்கு ஏன் அவ்வளவு காரசாரமாக அவன் பேசினான் என்றால், அந்த பிரசங்கத்தை செய்த அவனுடைய ஊழியம் அப்படிப்பட்டது. இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார், அவருக்கு முன்பதாக வழி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு ஆசீர்வாதமாய் பிரசங்கித்தால் ஜனங்கள் ஆயத்தம் பண்ண முடியாது. அதுதான் இந்த கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய விஷயம், புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதமாய் பேசினால் ஜனங்கள் ஆயத்தமாக மாட்டாங்க. ஆகையினாலே அவன் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னான். மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னான். அதே நேரத்திலே மனம் திரும்பாமல் போனால் நியாய தீர்ப்பு வாசலில் இருக்கிறது என்று அவன் சொன்னான். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நான் அப்படியானால் ஒரு பக்கம் மனம் திரும்பினவர்களுக்கு பரலோகம் என்று சொன்னான். அடுத்த பக்கத்திலே மனம் திரும்பாதவர்களுக்கு நரகம் என்பதையும் அவன் எச்சரித்தான். இப்படி அவன் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுக்குள் ஒரு பயம் வந்தது. இப்படி நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி பயம் வந்தது. ஆனால் அநேக நினைச்சாங்க, போய் அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் நம்ம அப்படியே போயிடலாம் என்று சொல்லி பரலோகம் போயிடலாம் நினைச்சாங்க. பரலோக ராஜ சமீபம் சொல்லிட்டாரே, ஆகையினாலே போய் நம்மளும் இந்த யோவான் கிட்ட போய் நின்று ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டால் நேர பரலோகம் போயிடலாம். ஆனா அவன் அந்த அளவுக்கு நின்று விடல. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொல்லாதீங்க. நாம் இப்படி அவனுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களுக்குள் ஒரு உள் உணர்வு தூண்டப்பட்டது. அந்த கடுமையான வார்த்தைகள், அந்த கடுமையான செய்திகள் தேவனுடைய சித்தத்தின்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஜனங்களின் இருதயத்தை பிளந்தது. சொல்ல போனால் இப்பொழுது நாம் வாசித்த இந்த 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட ஜனங்கள் அவனுக்கு முன்பாய் வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அவன் ஒரு படிப்பறிவில்லாதவன், தோற்றத்திலும் பார்க்கும் பொழுது ரொம்ப நாகரீகம் உள்ளவனாய் இல்லை. ஒட்டகமையின் உடையை தரித்துக் கொண்டிருக்கிறான், வார்க்கச்சையை இடையிலே கட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாமரனாக ரொம்ப சொல்ல போனால், நம்முடைய வார்த்தையில் சொல்ல போனால் ரொம்ப ஒரு டீசென்டான லுக் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோடு இருக்கிறவன், அவன் பிரசங்கிக்கிற பிரசங்கமும் கடுமையான பிரசங்கம். ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்க வந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விசேஷமான ஆட்கள் வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்தாங்க, அன்றைக்கு இருந்த ரோம் அரசாங்கத்தில் முக்கியமாய் பணிபுரிந்தவங்க வந்தாங்க. ஆயக்காரர்கள் அப்படின்னா யாரு? டாக்ஸ் கலெக்டர்ஸ், இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்தாங்க அவனுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. இன்னும் சொல்ல போனா ராணுவ அதிகாரிகள் வந்தாங்க, ராணுவத்தில் பணியாற்றுகிறவனுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க. பொது ஜனங்களும் வந்தாங்க. 10 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் அப்படின்னாங்க. ஜனங்கள் வந்தாங்க, பொது ஜனங்கள் வந்தாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்தாங்க, ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்க வந்தாங்க. இப்படி எல்லா விதமான படித்தவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள், அரசாங்கத்தில் அதிகாரம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த சாதாரண மனுஷனுக்கு முன்பாக வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. இவன் கொடுத்த வார்த்தைகள் அவங்களை கொஞ்சம் கலங்க வச்சிருச்சு. அப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரிதானா யோசிக்க வச்சது. அதுவரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனால் இவனுடைய பிரசங்கம் அவங்களை யோசிக்க வச்சிருச்சு. அவங்கள ஆசீர்வாதமாய் சந்தோஷமா போக வைக்கல, அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசிக்க வச்சுது. நான் எப்படி இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரிதானா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர்களுக்குள் தூண்டிவிட்டது. அந்த கேள்வி அவர்களுக்குள் தூண்டப்பட்ட உடனே அப்படிப்பட்டவர்கள் அந்த சாதாரண மனுஷனிடத்துல எல்லாரும் ஒரே கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருமே அதான் கேட்டாங்க. 10 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே போல ஆயக்காரர்களும் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போர் செய்ய சேவர்களும் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே மிகவும் அவசியமாய் நம்ம பதித்துக் கொள்ளணும். நான் என்ன செய்ய வேண்டும்? சரியான வார்த்தை. எல்லாரும் அவனை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த தேவையை சந்திங்க, இந்த பிரச்சனையை மாத்துங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இதை தாங்க அதை தாங்க, இந்த சூழ்நிலைகளை எனக்கு மாத்துங்க, எனக்கு இந்த நன்மையை கொடுங்க, இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, எனக்கு இது வாங்கணும் இது வாங்கணும், எனக்கு வேலையை கொடுங்க, கல்யாணம் ஆகணும், பிள்ளை வாங்கணும், அது வேணும், என்னென்னமோ கேட்டுட்டே இருக்கிறோம். எத்தனையோ காரியத்தை ஆண்டவருக்கு நேராய் கேட்கிறீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆண்டவரை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. ஒவ்வொரு நாளிலும் உங்கள் ஜெபத்தில் எத்தனையோ காரியங்களை கேட்கிறீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எனக்கு இதை மாத்துங்க இதை மாத்தி கொடுங்க, இப்படி செஞ்சு கொடுங்க, சுகமாக்குங்க அதை செய்யுங்க, என்னென்னமோ காரியத்தை கேட்கறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் ஆண்டவரை நோக்கி உங்கள் இருதயத்தை திறந்து நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வி எடுப்பினது உண்டா? இந்த கேள்வி உங்கள் உள்ளத்திலே வராவிட்டால் நீங்கள் தேவ சித்தத்திற்குள் பிரயாணிக்க முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வி ஆண்டவருக்கு முன்பாய் உங்கள் இருதயத்திலே வராவிட்டால் நீங்கள் தேவ சித்தத்திலே தொடர்ந்து நடக்க முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டோம் எல்லாம் எனக்கு செய்ய தெரியும். கிடையாது, எல்லாம் எனக்கு செய்ய தெரியும் நினைச்சீங்கன்னா நீங்க தப்பான பாதையில் இருக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, நான் பார்த்துக்குவேன், தப்பான பாதையில் இருக்கிறீர்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு படிப்பறிவில்லாத மனுஷன்தான், ஆனால் அவன் ஒரு தேவ மனுஷன். அவன் உலகத்தின் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க கற்றுக்கொண்டவன். அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன சொல்லணும்னு, அவனுக்கு தெரியும். ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனுஷன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல, ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவனால் ராணுவ அதிகாரிகளை நடத்த முடியும், அவனால் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் அவங்களை நடத்த முடியும், எல்லா ஜனங்களையும் அவனால் நடத்த முடியும், எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்க அவனால் முடியும். இந்த இடத்தில் எல்லாரும் அவனுக்கு முன்னால் வந்து கேட்டாங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் அவன் ஆலோசனை கொடுத்தான், நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செய்யாத. ஒவ்வொருத்தருக்கும் அவன் ஒவ்வொரு ஆலோசனைகளை வித்தியாசமாக கொடுத்தான். பொது ஜனங்களுக்கு இரக்கம் செய்ய சொன்னான். ஆயக்காரர்களுக்கு நீங்கள் அதிகமாய் நியமித்ததுக்கு மேல வாங்காதீங்க. ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க. வீணாய் பொய் குற்றச்சாட்டு போட்டு தப்பான கேஸ் போடாதீங்க சொன்னான். ஒவ்வொருத்தருக்கும் அவன் ஒவ்வொரு காரியத்தை சொன்னான். ஆகினால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆலோசனை கிடையாது, எல்லாருக்கும் வேற வேற ஆலோசனை. அவர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஆலோசனை கொடுத்தான், புரியுதுங்களா? எல்லாருக்கும் காமன் ஆலோசனை ஒன்னே ஒண்ண கொடுக்கல. அதே போல உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆலோசனை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒன்னே கிடையாது. சில விஷயங்கள் காமனா இருக்கும், ஆனால் பல விஷயங்கள் உங்களுக்கு என்று ஆண்டவர் பிரத்யேகமான பல காரியங்களை வைத்திருப்பார். அந்த காரியத்தை நீங்கள் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த கேள்வி உங்கள் உள்ளத்திலே வரும்பொழுது மட்டும்தான் நீங்கள் அதை அறிய முடியும். நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி உங்க உள்ளத்தில் வந்தாதான் உங்களுக்கு என்ற பிரத்யேக திட்டத்தை, ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பிரத்யேகமான காரியத்தை நீங்கள் அறிய முடியும், புரிய முடியும், அதில் நீங்கள் டிராவல் பண்ண முடியும். இன்றைக்கு இந்த நாளிலிருந்து இந்த ஜெபம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜெபத்தை நீங்க உண்மையாய் திறந்த இருதயத்தோடு நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்களானா உங்களுடைய லைஃப் போற போக்கு வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர்களை நடத்துதல் டெஃபினட்டா வேற மாதிரி இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜெபம் ஹார்ட்ஃபெல்ட்டா நீங்க கேட்க ஆரம்பிங்க. நான் என்ன செய்ய வேண்டும் சார்? இந்த இடத்திலே இவங்க எல்லாரும் கேட்டாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் யோவான் ஆலோசனை தந்தான். இந்த ஆலோசனைகள் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியத்தை செய்திருக்கும். வேதத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களானால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்தது, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியது. எத்தனையோ தடவை நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். திரும்பவும் உங்களுக்கு சில காரியங்களை சுட்டிக்காட்ட நான் நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இப்ப வாசிக்கிற வசனம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதுல இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண நினைக்கிறேன். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7 முதல் 11 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம்.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல
உங்கள் வழிகள்
என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ
அப்படியே
உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும்
உயர்ந்திருக்கிறது.
மாரியும் உறைந்த மழையும்
வானத்திலிருந்து இறங்கி
அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து
அதில் முளை கிளம்பி
விளையும்படி செய்து
விதைக்கிறவனுக்கு விதையையும்
புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ
அப்படியே
என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்
அது வெறுமையாய் என்னிடம்
என்னிடத்திற்கு திரும்பாமல்
அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்
அது நான் விரும்புகிறதை செய்து
அது நான் விரும்புகிறதை செய்து
நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்
நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் இந்த சில வசனங்கள் நமக்கு மனப்பாடமா தெரியும் என்ன பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரம் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது இது நிறைய பேருக்கு ஃபேவரட்டான வசனம் 11 வசனமும் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பி அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல வருகிற விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் எதுக்காக நம்ம 7 வசனத்துல வாசிக்க சொன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்செப்ட் புரியும் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுங்கிறார் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவனும் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டுதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம அந்த 8 வசனத்தில் ஒருபோது ஆரம்பிக்க கூடாது 7 வசனத்திலிருந்து பார்க்கணும் அவதான் அந்த நினைவுகள் அங்கிருந்து ஆரம்பிக்குது 7 வசனத்தில் பாருங்க துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவு இருக்குது நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி போகணும் அப்படி பண்ணணும் இதை கட்டணும் அதை வாங்கணும் இதை விற்கணும் எத்தனையோ நினைவுகள் இருக்குது துன்மார்க்கன் உடனே நீங்க ஏதோ மோசமான காரியம் செய்கிறவன் திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்றவன் அவன் தான் துன்மார்க்கன் நினைக்காதீங்க மத்தவங்களை அடிக்கிறவன் புதைக்கிறவன் எல்லாம் செய்ய அவன் தான் துன்மார்க்கன் நினைக்காதீங்க கிறிஸ்தவ மார்க்கம் சன்ம சரியான நீதியின் மார்க்கம் இந்த நீதியின் மார்க்கத்திற்கு வேறுபட்ட காரியங்கள் எல்லாமே துன்மார்க்கம் புரியுது உங்களுக்கு வேத வசனம் நீதியின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறது வேத வசனத்திற்கு ஒத்து வராத மார்க்கம் எல்லாமே துன்மார்க்கம் தவறான மார்க்கம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எத்தனையோ கொள்கைகள் தவறான கொள்கைகள் தவறான ஆசைகள் தவறான திட்டங்கள் தவறான யோசனைகள் தவறான பலவிதமான காரியங்களை நம்ம யோசிக்க நினைக்கிறோம் இதை செய்யணும் அதை செய்யணும் உலகத்தனமாய் தவறானது சொன்ன உடனே இது மோசமான பாவத்தை தான் சொல்ல நினைக்காதீங்க உலகத்தனமாய் இந்த உலகத்திற்குரிய காரியத்தில் இப்படி எத்தனையோ காரியங்களை நம்முடைய நினைவுகளிலே போட்டு நம்ம நிறைக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு அந்த துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் கிரமம் என்பது ஆண்டவருக்கு ஏற்ற வழி அக்கிரமம் என்பது வேத வசனத்துக்கு ஒப்பில்லாத காரியங்கள் அது அக்கிரமம் இந்த துன்மார்க்கன் அக்கிரமன்றோன்னு யாரையோ சொல்றாரு நினைக்காதீங்க வேத வசனத்தோடு பேரலா போகாதவங்க துன்மார்க்கர் வேத வசனத்தோடு பேரலா யோசிக்காதவங்க அக்கிரமக்காரர் வேற யாரும் கிடையாது வேற யாரையும் நான் சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் நம்முடைய துன்மார்க்கத்தை வெளிப்படுத்தும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய அக்கிரமத்தை வெளிப்படுத்தும் நம்ம யார் எதை யோசிக்கிறோம் யாரை யோசிக்கிறோம் எதை நினைக்கிறோம் என்ன திட்டம் போடுறோம் இது நம்ம யார் என்று காட்டுகிறது நம்முடைய நினைவுகள் நம்ம யாருன்னு காட்டும் நம்முடைய சிந்தனைகள் நம்ம யாருன்னு காட்டும் நம்முடைய திட்டங்கள் நம்ம யாரும் நமக்கு காட்டும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் அவர்கள் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு உனக்குன்னு ஒரு நினைவு உனக்குன்னு ஒரு யோசனை உனக்குன்னு ஒரு திட்டம் உனக்குன்னு ஒரு காரியம் உலகத்தனமா போட்டு இந்த உலகத்தையே மையமாய் வைத்து உலகத்தையே யோசித்து உலகத்திலேயே திட்டம் போட்டு மனம் திரும்புங்கிறார் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் மனம் திரும்புகிறது மனம் திரும்புறது பாவத்தில் மனம் திரும்புறது மட்டும் இல்ல ஆண்டவருக்கேற்ற நினைவுகளை விட்டு வேற நினைவுகளாயிருந்தால் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் உலகத்தனத்தை விட்டு ஆவிக்குரிய விதத்திலே மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் மனம் திரும்பி எங்கிட்டவா அந்த நினைவுகளுக்காக நான் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறேங்கிறார் இப்போ அந்த நினைவுகளிலிருந்து ஆண்டவர் நம்மள மனம் திரும்ப சொல்றார். எதுக்கு தெரியுமா? உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ இதுவரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தியே, அது என்னுடைய நினைவு கிடையாது. இதுவரைக்கும் நீ திட்டம் போட்டுட்டு இருந்தியே, அது என்னுடைய நினைவுகள் கிடையாது. இதுவரையிலும் நீ ஒரு காரியத்தில் நீ டிராவல் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தியே, அது என்னுடைய நினைவுகள் கிடையாது. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், இந்த பூமியிலே நீங்க எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை போட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த திட்டம் ஆண்டவரோடு அவருடைய திட்டத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது வானம், இது பூமி. புரியுதா? நம்ம போடுற மிகப்பெரிய திட்டம் ஆண்டவருடைய திட்டத்துக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. தெரியுமா? அது வானம், இது பூமி. நம்முடைய ஹையஸ்ட் தாட்டே பூமி தான். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப நம்ம என்னதான் செய்யறது? நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய திட்டத்தையே போட்டு, பூமிக்குரிய யோசனையே வாழ்ந்து, பூமிக்குரிய சிந்தனையிலேயே உழந்து கொண்டே இருக்க கூடாது. இது பூமிக்குரிய காரியத்திலே இருந்து கொண்டிருக்கிற காரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தை போல நான் திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஏன் இந்த பூமிக்குரிய காரியத்திலே யோசிச்சு வந்துட்டு இருக்கிறேன்? நான் வானத்தை அளவுக்கு உயரமான யோசனை உன்னை பத்தி வச்சிருக்கிறேன். ஏன் நீ இவ்வளவு மட்டமா பூமிக்குரிய காரியத்திலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற? நான் வச்சிருக்கிற நினைவு பெருசு. நான் உன்னை பற்றி நினைத்திருக்கிற வழி பெரியது. நான் உன்னை பற்றி நினைத்திருக்கிற காரியம் சிறந்தது. ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாய் மட்டமாய் பூமிக்குரிய காரியத்திலேயே உழந்துட்டு இருக்கிற? வெளியே வாங்குற. உன் நினைவுகளை மாத்திக்கோ, நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேங்கிற. உன் சிந்தனைகளை மாத்திக்கோ, நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். உன்னுடைய திட்டத்தை மாத்திக்கோ, நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் மன்னிக்க தயை பொறுத்தவரா இருக்கிறேன். உன் திட்டத்தை மாத்து, உன் நினைவுகளை மாத்து, உன்னுடைய பிளான்ஸை தூக்கி வை. அப்ப என்ன பண்றது? ஆண்டவருக்கு முன்னால வந்து நில்லுங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் நீங்க நினைச்சதை செஞ்சீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைச்சதை செஞ்சீங்க, சொன்னதை செஞ்சீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் தூக்கி வை, அதெல்லாம் தூக்கி வை. இது தப்பு. இது நீ இடத்துல பாவரிக்கை செய்ய வேண்டிய காரியம். இதுவரைக்கும் இந்த எண்ணத்துல நீ கடந்து போயிட்டே இருந்தியே, அது நீ பாவரிக்கை செய்ய வேண்டிய காரியம். நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம் இது. மனம் திரும்பி எங்கிட்ட வந்து நின்று, நான் என்ன செய்யணும்னு கேளு, என் நினைவை உனக்கு நான் காட்டுவேங்கிறார். எனக்கு முன்னால வந்து நின்று, நான் என்ன செய்ய வேணும்னு கேளு, அப்பொழுது என்னுடைய நினைவுகளை உனக்கு நான் காட்டுவேன், என்னுடைய வழிகளை உனக்கு காட்டுவேன், என் திட்டங்களை உனக்கு காட்டுவேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னைக்குமே யார் மேலையும் ஃபோர்ஸ் பண்றவர் கிடையாது. ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இப்படித்தான் நீ எனக்காக வந்தே ஆகணும், யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறவர் கிடையாது. நம்ம இஷ்டம் எந்த வழியில போற நினைக்கிறோமோ அதுல ஆண்டவர் விட்டுருவார், முட்டி மோதிட்டு வந்து விட்டுருவார். ஆண்டவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. நமக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டு, நமக்கென்று ஒரு திட்டத்தை தெரிந்து கொண்டு, நம்முடைய போக்கிலே நாம் போகிறோம் என்றால் ஆண்டவர் ஒருபோதும் குறுக்கிட மாட்டார். ஒருபோதும் ஆண்டவர் அதில் குறுக்க வரவே மாட்டார். யார் ஒருவன் ஆண்டவருக்கு முன்னால வந்து நின்று, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்கலாம் பாருங்க, அவனுக்கு கர்த்தர் தன் இருதயத்தை திறப்பார். அவனுக்கு தன்னுடைய நினைவுகளை ஆண்டவர் திறப்பார். அவனுக்கு தன்னுடைய வழிகளை ஆண்டவர் திறப்பார். உன்னை பத்தி இதுதான் என்னுடைய காரியம். வேதம் முழுவதும் நீங்க பாருங்க, திறந்து பாருங்க. ஒவ்வொருடைய நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுகளும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு தெரியுமா? பைபிள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பாருங்க, நிறைய பேர். சவுல், அவனுக்கு ஒன்னும் சொந்தம் கிடையாது, தகப்பனுடைய கழுதைகளை மேய்ச்சிட்டுகிறான். கழுதை மேய்க்கிற வேலை அவனுக்கு. தகப்பனுடைய கழுதை காணால போன உடனே அதை தேடிட்டு போறான், ஒரு ஊரா போறான். ஆனா ஆண்டவரோ அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். தாவீது, வீட்டில் எட்டு பசங்க இருக்கிறதுல சின்னவன், இவனுக்கு ஆடு மேய்க்கிறது வேலை, அவங்க அண்ணனுக்கு ராணுவத்தில் வேலை. இவன் நினைச்சிருப்பான், நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லா ஆடு மேய்க்கிறது தான்.
ஆண்டவர் அவனை தூக்கி ராஜாவை உட்கார வச்சார். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை நினைச்சு பாருங்க, அவனுக்கு மேல 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்காங்க, இவனும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறான், எல்லாரும் அந்த குடும்பமே ஆடு மேய்ச்சிட்டு இருக்குது. யாக்கோபுக்கு ஏராளமான மந்தை, அதுல மொத்த 10-11 பசங்களையும் ஆடு மேய்க்க விட்டுட்டான். எல்லா பேரும் ஆடு மேய்க்கிறாங்க, 11 பசங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் நினைச்சான், சரி நம்முடைய குடும்பத்தோடையிலே இதுதான் உட்கார்ந்து நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய திட்டமோ, எகிப்திலே பிரதம மந்திரி ஆய் வைத்திருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரையும் புதிய ஏற்பாட்டில் பாருங்க. பேதுரு எல்லாம் பரம்பரையாக மீனவன், அவன் நினைச்சிருப்பான் நம்ம காணஃபுல்லா மீன் பிடிக்கணும், நம்ம காலத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்தோம், சின்ன வயசுல மீன் பிடிக்க கத்து கொடுத்தோம், இந்த மீன் பிடிக்கிற தொழில் தான் நம்முடைய வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தான். அவனை தூக்கி கர்த்தர் அப்போஸ்தலன் உட்கார வச்சார். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய நினைவுகள் எப்படி விசேஷமா இருந்துச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்குன்னு ஒரு ரூட், நமக்குன்னு ஒரு பிளான், நமக்குன்னு ஒரு திட்டம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய எதிர்காலம், இதுதான் நம்முடைய காரியம் நினைக்கிறோம். கிடையாது, கிடையாது, உண்மை அது கிடையாது. நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு நீங்க நின்னு பாருங்க, அங்கதான் உங்களுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். சரிமா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லும்போது எனக்கு யோசிக்கிறேன், எங்க குடும்பத்துல யாருமே ஆவிக்குரியவங்களே கிடையாது, ஒருத்தரோட ஆவிக்குரியவங்க கிடையாது. சொல்ல போனா எங்க அப்பா அம்மா சர்ச்சு கூட போனதுக்கு விட்டது கிடையாது, கூட்டிட்டு போனதும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது, இஷ்டம் போல போச்சு வாழ்க்கை. நான் நினைச்சேன் எப்படியோ படிச்சு இது ஒரு வேலையில் வந்து எப்படி போய் எப்படி சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் திடீர்னு வாழ்க்கையில வந்தார். நான் ஆண்டவரிடத்துல கேட்டதில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கும்போது அதை நான் யோசிக்கிறேன். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நாளில் இருந்து பேச ஆரம்பிச்சார், பேச ஆரம்பிச்சார், பேச ஆரம்பிச்சார், பேசிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அடுத்தடுத்த காரியத்தை எனக்கு கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறார். என்ன செய்யணும், என்ன செய்யணும். ஆண்டவர் சொல்ல 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 அதுல நீங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டிராவல் தொடர்ந்து கொண்டே இருக்கும், எங்கேயும் பிளாக் ஆகாது, போயிட்டே இருக்கலாம். ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிக்கிறோம், என்ன செய்ய வேண்டும். சரி, இன்றைக்கு இதெல்லாம் இவ்வளவு நான் சொன்னதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான். ஆண்டவரிடத்திலே நாம் அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார், அதை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான காரியத்தை சொல்றார். 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளு, 13-15 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13-15 வரைக்கும்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்,
சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்.
பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள்.
அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்.
என்ன ஒரு டெப்தான வார்த்தை தெரியுமா இது, என்ன ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் ஷார்ட்டா பேசுறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஃபர்ஸ்ட் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய லெவலில் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு டிராவல் பண்றதுக்கு அடிப்படை காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அவர் தான் கொண்டு வராரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாவற்றிலையும் உங்க லைஃப்ல எல்லா சைட்லையுமே சகல சத்தியத்திலும் அவர் உங்களை நடத்துவார். அவர் எப்படி நடத்துறார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் தானா பேசறதில்லை. அந்த ஆவியானவர் சுயமாய் ஒன்றை பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்றாராம். இந்த ஆவியானவர் இவர் ஒரு இடத்துல கேள்விப்பட்டு அதை சொல்றார். இவர் யாருகிட்ட கேள்விப்படுறாரு? இவர் இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன கேள்விப்படுறாரோ அதை கொண்டு வந்து நமக்கு சொல்றாராம். இதைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இந்த ஸ்தானத்தில் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிறீங்களா? அந்த ஆவியானவரால் நிறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? ஆவியானவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீங்களா? ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கை ஆயத்தமா இருக்குதா? கவனிக்கணும், இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை சகல சத்தியத்தில் நடத்துறார். ஒருவேளை இன்னைக்கு அபிஷேகம் பெறாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னையும் அபிஷேகம் பண்ணும். கேளுங்க, அந்த தாக வேணும், அந்த தாக வேணும். என்னை அபிஷேகம் பண்ணுங்க, நானும் நடத்தப்படணும். என்னை அபிஷேகம் பண்ணுங்க, நான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் என்கிற உன்னதமான அனுபவத்திற்குள்ள நான் வரணும். அந்த மேலான அனுபவத்திற்குள்ள நான் வரணும். ஆவியானவரால் நடத்தப்படுகிற காரியத்தை நான் அனுபவிக்க வேண்டும். கேளுங்க, அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம நடத்தப்பட முடியாது. சும்மா நானும் ஒரு கிறிஸ்தவன் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாறணும். இப்ப இந்த ஆவியான என்ன செய்கிறார்? சுயமாய் பேசறதில்லை, தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார். உங்களுடைய ஃபியூச்சரை அவர் உங்களுக்கு ரிவீல் பண்றார். உங்க வாழ்க்கை அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது, என்ன திட்டத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஏன் இந்த பாதையில் உங்களை நடத்துகிறார், வரப்போகிற காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு அறிவிக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, இந்த ஆவியானவர் செய்யற காரியம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவாருங்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில், எனக்குள்ளிருந்து எடுத்து அறிவிக்கிறார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவான் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இப்ப பாருங்க, தேவ திட்டம் டிராவல் ஆகுது பாருங்க. பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். நம்மை குறித்த திட்டம் பிதா கிட்ட தோன்றி இயேசு கிறிஸ்துவுக்குள் வருது. நமக்குள் ஆவியானவரை அவர் கொடுக்கும் பொழுது இந்த ஆவியானவர் பிதாவின் திட்டம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததை நமக்கு எடுத்து சொல்றார். என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து நமக்கு வாங்கி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாங்கி கொடுக்கிறார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், ஆகினால் அவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்துக் கொடுப்பார் என்று சொல்லி நான் சொன்னேங்கிறார். என்ன ஒரு அழகான சத்தியம் அது! சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கார். எவ்வளவு ஒரு பாக்கியம் இல்ல! அந்த திட்டம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. நீங்க அபிஷேகம் பட்டீங்கன்னா உங்களுக்கு டிராவல் ஆகி வரும். நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுவீங்கன்னா உங்களுக்கு டிராவல் ஆகி வரும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு நீங்க கேட்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அது டிராவல் ஆகி வரும். இல்லைன்னா அது இயேசு கிறிஸ்துட்ட பிளாக் ஆயிடும், அங்கே நின்று போயிடும், அதுக்கு கீழே வராது. தேவனாகி கர்த்தர் எல்லாரும் பற்றியும் திட்டம் வச்சிருக்காரு. அவர் திட்டம் இல்லாத யாருமே கிடையாது, திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனால் நிறைய பேருக்கு அது வரமாட்டேங்குது, நடுவில் பிளாக் ஆயிடுது. பிதா கிட்ட தோன்று இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது, ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த நம்ம கிட்ட ஆவியானவரால் கொண்டு வர முடியல. ஏன்? ஒண்ணு அபிஷேகம் பேர்ல, ஒண்ணு ரெண்டாவது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறவரை நினைவு இல்லை, அது ரெண்டாவது. இது இல்லாததுனாலே தெய்வ திட்டங்கள் பாதியிலே ஹெல்டப் ஆயிட்டு இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்க, தடுமாறுறோம், முழிக்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இந்த கேள்வி உங்க வாழ்க்கையை மாற்றி போடுகிற ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு கேள்வி. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அந்த கேள்வி கேட்ட ஒரு மனுஷனை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு கூட்டமே அப்படி கேட்டுச்சுன்னு பார்த்தோம். இப்ப இன்னொரு ஒரு தனி நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்படி கேட்ட ஆண்டவர் எப்படி நடத்துவார் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தல நடவடிகள் 9 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
முதல் ஆறு வசனங்களை வாசிக்கலாம்.
சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான்.
அப்பொழுது
சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான்.
அதற்கு அவன்
ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார்.
அவன் நடுங்கி திகைத்து
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர்
நீ எழுந்து
பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது சவுல் இவன் பக்தியாய் வளர்க்கப்பட்ட ஒரு இஸ்ரவேலன், நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்தவன். ஆகையினாலே அவன் இயேசு கிறிஸ்துவை அவன் புரிந்து கொள்ளாத நிலமில் இருந்ததினாலே இயேசு கிறிஸ்துவை ஒரு தவறான நபர் என்பதை அவன் மனதில் வச்சுட்டு இருந்தான். கிறிஸ்தவம் ஒரு தவறான மார்க்கம் என்று சொல்லி அவனுடைய நினைவில் இருந்துச்சு. அதனாலே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். அவன் படித்த மனுஷன், அரசாங்கத்தில் அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன், ரோம் அரசாங்கத்திலே அவனுக்கு ஒரு சிறந்த அதிகாரம் இருந்தது. அவன் அதிகாரத்தை பெற்று எந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய லெவலில் அவனுக்கு பவர் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ளவன் கிறிஸ்தவர்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் ஜெயிலில் போட்டு இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு அவன் செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது தமஸ்கு எருசலேமில் அவன் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டான். எருசலேமில் பெரிய அளவுக்கு அவனால் பாதிப்பு வந்துச்சு. சபை சிதறடிக்கப்பட்டது. ஜனங்கள் தேவ பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டாங்க. இப்ப எருசலேமில் முடித்து விட்டு அடுத்தது தமஸ்குவுக்கு நேராக வரான். இந்த தமஸ்குவிலே இருக்கிற கிறிஸ்தவர்களை அங்கேயும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அவங்களே பிடிக்கலாம்னு வரான். வர வழியில தான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனை பிடிச்சார். திடீர் என்று ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் வானத்தில் அவன் மேல் அடித்தது. அந்த வெளிச்சத்திற்குள் வெளிப்பட்ட தேவ வல்லமையில் அவன் கீழே விழுந்தான். அவன் கண்கள் குருடாய் போச்சு, தடுமாறி நிற்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல. தன்னை ஏதோ ஒன்று மேற்கொள்ளுகிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. இப்ப அவனுடைய பலம் எல்லாம் போயிடுச்சு, கண் பார்வை போயிடுச்சு, ஒண்ணுமில்லாம் ஆகிட்டான். கத்தர் அவனை ஜீரோ ஆகிட்டார். அந்த நிலைமையிலே அவனுக்கு யாருன்னு தெரியல. என்ன இது, என்ன இந்த வெளிச்சம், என்ன இது, யார், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீ யார்? ஃபர்ஸ்ட் கேள்வி இது யாருன்னு அவனுக்கு தெரியல. அந்த வெளிச்சம், அந்த வல்லமை, அது யாரா இருக்கும் அவனுக்கு தெரியல. கேட்டான், ஆண்டவரே நீ யார்? உடனே இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ என்ன நினைச்ச, இயேசுங்கிற என்ன, ஏதோ ஒரு ஆறடி மனுஷன் இந்த உலகத்தில் வந்து ஒரு மார்க்கத்தை பிரசங்கித்து 12 பேரை ஏற்படுத்தி ஒரு 120 பேர் அபிஷேகம் பண்ணி என்னமோ ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷன் தான் இயேசு அப்படி நீ நினைச்ச? அப்படி இல்லப்பா. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு சின்ன மனுஷன் கிடையாது. தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி நான் தான் அந்த இயேசுனார். அது சொல்லும்பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அன்போடு அவன்கிட்ட பேசினார். நீ தெரியாம செய்யற, கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய அன்பு அவனுக்கு வெளிப்படுத்தினார். முள்ளு மேல உதைக்காதப்பா, அது உனக்கு தான் கஷ்டம், வேண்டாம். உடனே அவன் கேட்ட அடுத்த கேள்வி, இயேசுதான் இந்த வெளிச்சம், இயேசுதான் இந்த வல்லமை, இயேசுதான் தன்னை மேற்கொண்டவர். அப்படி தெரிஞ்ச உடனே த வெரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அவன் கேட்டது என்ன தெரியும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்?
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை ஒருத்தர் மேற்கொண்டிருக்கிறார், உங்க பழைய வாழ்க்கையை ஒருத்தர் மேற்கொண்டிருக்கிறார், உங்கள் பாரம்பரியத்தை ஒருத்தர் மேற்கொண்டிருக்கிறார், உங்கள் ஜென்ம சுபாவத்தை ஒருத்தர் மேற்கொண்டிருக்கிறார், உங்க வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிட்டு இருக்கிறார். அதோடு முடிச்சு கொள்ளாதீங்க. ஒருத்தர் வந்தாரு, என் வாழ்க்கையை வந்தாரு, மாத்தினாரு, போனாரு, அதோடு முடிச்சுக்காதி. உங்கள் வாழ்க்கையை மேற்கொண்ட அந்த ஆண்டவர், உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்ட அந்த ஆண்டவர், உங்கள் சுபாவங்களை மாற்றின அந்த ஆண்டவர், உங்களை மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தின அந்த ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய நினைக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னையே அவர் மேற்கொள்ள வேண்டும், என்னையே அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசிக்க வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஏன் என்னை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து என் வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறாரே, என்னுடைய பழைய ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ள வச்சிருக்கிறாரே, என்னுடைய பழைய காரியத்தை திருப்பி போட்டிருக்கிறாரே, ஏன் அவர் அதை செய்தார், ஏன் அதை செய்தார், அவர் அவருக்கு வேற வேலை இல்லையா, என் வாழ்க்கையில வந்து குறுக்கிடுகிறதற்கு அவருக்கு வேற வேலை இல்லையா, ஏன் அவர் அதை செய்தார்? அப்ப என்னை பார்க்கிலும் பெரியவர் ஒருவர், என்னை மேற்கொண்ட ஒருவர், என்னை ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு கட்டாயம் என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அப்படிப்பட்டவருக்கு நான் எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். அந்த ஆண்டவருக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும். என்னை மேற்கொண்டாரே, என் வாழ்க்கையை மாத்தினாரே, அவருக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டாமா? அவருக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? வாழ்க்கையை திருப்பி போட்டாரே, அவருக்கு நான் என்ன செய்யணும் தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல, தெரியல, கேளுங்க, தெரியல, கேளுங்க, தெரியல, தெரியல, வாழ்க்கையை ஓட்டிட்டாதீங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, தெரியல, வாழ்க்கையை ஓட்டிட்டாதீங்க. உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கே தெரியுது, என்ன செய்ய போறீங்க, கேளுங்க. கத்தருடைய செய்தி அதுதான், உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கே தெரியல, அப்ப என்ன செய்ய போறீங்க, கேளுங்க. உங்களுக்கு தெரியல, கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருக்கு கத்தர் உடனே வச்சிருக்கிறாரு. ஒருத்தரை ஜெபிக்க சொல்லுவாரு, ஒருத்தரை சுவிசேஷத்தை சொல்ல வைப்பாரு, ஒருத்தர் மியூசிக் வாசிக்க சொல்லுவாரு, ஒருத்தர் பாட்டு பாட சொல்லுவாரு, ஒருத்தர் பிரசங்கம் பண்ண சொல்லுவாரு, ஒருத்தர் நல்ல பிசினஸ் மேனா மாத்துவாரு, உலகத்தனம் உலக பிரகாரமா உயர்த்தி ஊழியத்தை தாங்குவாரு, ஏதாயிரம் ஒண்ணு சொல்லுவாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. ஒருத்தர் வாலிபர்களுக்கு சொல்லுவார், ஒருத்தர் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவார், ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் இது, ஆனா ஏதாவது ஒண்ணு கண்டு கத்தர் சொல்லுவாரே தவிர எதையும் சொல்லாம இருக்கவே மாட்டார். நீங்க ஆண்டவர் இடத்துல மட்டும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே சொல்லாம இருக்க மாட்டார். உன்னை பத்தி எனக்கு எந்த சித்தமும் இல்லைன்னு ஒருபோதும் யாருக்கும் சொல்ல மாட்டார். கண்டிப்பா ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. கேட்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கேட்ட உடனே ஆண்டவர் செய்யற காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு உடனே கடகடகடன்னு அவனுடைய லைஃப் அப்படியே ப்ளூ பிரிண்ட் போட்டு அப்படி கொடுத்தல. இதுதான்ப்பா, நீ சாகர வரைக்கும் உனக்கு இதான் இதெல்லாம் செய்ய போற. மொத்தமா ஆண்டவர் கையில கொடுக்கல. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். முடிச்சிட்டாரு. என்ன செய்யணும்னு கேட்ட உடனே அப்படியே பிரிண்ட் போட்டு ஆண்டவர் கொடுக்கல, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு அப்படி ஒண்ணு சொல்லல. என்ன செய்யணும்னு கேட்டல, நீ இப்ப செய்ய வேண்டிய முதல்ல பட்டணத்துக்குள்ள போ, அதை முதல்ல செய், நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க உனக்கு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆண்டவருடைய காரியம் எப்பவுமே இதுதான். என்னைக்குமே ஆண்டவர் நமக்கு அப்படின்னு ஒரு 50 வருஷத்துக்கு பிளான் போட்டு கொடுக்க மாட்டாரு. நாளைக்கு செய்ய வேண்டியது, இன்னும் ஒரு மாசத்துக்கு செய்ய வேண்டியது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு செய்ய வேண்டியது, ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டு இதை அவன் செய்யறானான்னு பார்ப்பாரு. பட்டணத்துக்குள்ள போனா பட்டணத்துக்குள்ளதான் போறானா, இல்ல வந்த வழி ஊருக்கு திரும்பி போயிடுறாரு. ஆண்டவர் சொல்லிட்டு பாப்பாரு, நம்ம என்ன சொன்னோம் செய்யறானா. பட்டணத்துக்குள்ள போறதும் போலாம், திரும்பி அவன் ஊருக்கே சொந்த ஊருக்கு போனாலும் போயிடலாம். ஐயோ இந்த பம்பை நமக்கு வேண்டான்னு சொல்லி சொந்த ஊருக்கு போனாலும் போயிடலாம். எதுக்கு இந்த வல்லமை உள்ள ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எதுக்கு நமக்கு இந்த வேலை, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ பட்டணத்துக்குள்ள போ. அங்கதான் உனக்கு நான் நீ செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு சொல்லப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்டெப் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், எங்க போகணும், என்ன செய்யணும், பேசிக்கா சொல்லுவார். பேசிக் பட்டணத்துக்குள்ள போ. சரி, பட்டணத்துக்குள்ள போன ஆண்டவர் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 8வது வசனத்துல வாசிக்கலாம்.
சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன்
ஆண்டவரே இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது கர்த்தர்
நீ எழுந்து
நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேர் உள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
கவனிங்க, இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். இப்ப ஆண்டவர் அவனை பிடிச்சிட்டார், டோட்டலா அவனை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாரு. பார்வை போச்சு, இஷ்டம் போல இங்கே அங்கேயும் ஓட முடியாது. சிலதெல்லாம் புடுங்கினாதான் நம்ம ஒழுங்க டிராவலுக்கு வருவோம். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படியே ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறதுனால தான் அப்படியே இஷ்டம் போல ஓடுறது. சிலதை புடுங்கின ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் அவன் பார்வை புடுங்கிட்டார். பார்வை எடுந்தானா இஷ்டம் போல எங்க வேணா ஓடிடுவான். பார்வையை முதல்ல புடுங்கி எடுத்துட்டாரு. நீ இங்கேயும் போக முடியாது, நீ கொஞ்சம் நடக்கணும்னா யாராவது கையை பிடிச்சுதான் நடக்கணும். கையிலாக கொடுத்து கூட்டிட்டு போனாங்களாம். யாராவது கையை பிடிச்சு கூட்டிட்டு போற நிலைமைக்கு அவன் ஆகிட்டாரு. அவ்வளவு வல்லமை அதிகாரத்தோடு வந்தவனே ஆண்டவர் எல்லாத்தையும் புடுங்கி கையை பிடிச்சு நடக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. இப்ப பட்டணத்துக்குள்ள போ. இப்ப அங்க போயிட்டான், பார்வை இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே புரியல. கேட்டான் ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்றதுக்கு கடைசியில் அங்க வந்து நின்னாச்சு. பார்வை போச்சு, ஒண்ணு இல்லை. உடனே பட்டணத்துக்குள்ள போன உடனே அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் உடனே காரியத்தை சொல்லல, விட்டார் ஒரு மூணு நாளைக்கு. அப்படியே அந்த மூணு நாளுக்கு பார்வையும் இல்லையா, புசியாமலும் குடியாமலும் இருந்தானாம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அடுத்த மூணு நாள் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பார்வை இல்லை, ஒண்ணு இல்லை, விட்டார் அப்படியே. இன்னைக்கு கர்த்தர் நம்மை நடத்துறதுக்குதான் காரியம். நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான பலத்தை ஆண்டவர் பிடுங்கிடுறாரு. பிடுங்கி ஆண்டவர் கொண்டு போய் மூணு நாள் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, பார்வை இல்லாம உட்கார வச்சிடுறாரு. ஓ, நான் என்ன செய்ய சித்தமா இருக்குதுன்னு கேட்ட, அதுக்கு நீ ரெடி ஆகிறதுக்கு இதுதான் அவனுக்கு வழி. சிலதை பிடுங்கி சிலதை செஞ்சு உன்னை உட்கார வச்சிடறாரு. மூணு நாளைக்கு பார்வை போச்சு, சாப்பாடு போச்சு, தண்ணி போச்சு. ஆனால் இவங்கிட்ட ஒரு காரியம் வந்துச்சு. இதெல்லாம் போனதுனால ஒண்ணு வந்துச்சு. அங்க உடனே ஆண்டவர் அனனியான ஒரு சீஷன் இருக்கிறான், அவங்கிட்ட போய் கர்த்தர் கான்டாக்ட் பண்றாரு. அப்பா, சவுல் ஒருத்தர் நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், அவனுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன், தமஸ்கோ வர சொல்லியிருக்கிறேன், நீ அவனை போய் மீட் பண்ணணும், இந்த வீட்டில் அவனை தங்க வைக்கிறேன், அந்த இடத்துக்கு நீ போய் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு அட்ரஸ் கொடுக்கிறாரு இந்த அனனியாக்கு. இவர் ஒரு நல்ல தேவ மனுஷன். சொல்லிட்டு அவனுக்கு சவுல் என்ன பண்றாங்கிறதையும் சொல்றாரு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் எந்த இடத்துல யார் வீட்டில் இருக்கிறான், அவன் என்ன பண்றான் அப்படிங்கறது எல்லாத்தையும் அனனியாக சொல்லிட்டார் ஆண்டவர். அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், இவன் என்னதான் ஜபம் பண்ணியிருப்பான், என்னதான் ஜபம் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஊழியமும் என்னன்னு தெரியாது, ஆத்மாவை என்னன்னு தெரியாது, சபைனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் வரல. இப்பதான் கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரே தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. மூணு நாள், ஒரு நாள் ரெண்டு நாள், மூணு நாள், மூணு ஃபுல் டே அவனை விட்டுட்டாரு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, பார்வை இல்ல. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். என்னத்தை ஜெபம் பண்ணிருக்கிறான் தெரியுமா? அவன் முதல்ல கேட்ட கேள்வி அதுதான் பண்ணிருப்பான். மூணு நாள் அவனை விட்டுட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். மூன்று நாட்கள் ஆண்டவர் அவனை கதற வச்சிட்டாரு. மூணு நாள் தொடர்ந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஒன்னு சொல்றேன், இந்த கேள்வி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுறாதீங்க, நடக்காது. சிலர் சரி இன்னைக்கு பிரசங்கத்தில் இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளும் கேட்டு வைப்பேன், ஆண்டவரை நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஆனா இவங்க நல்ல பிளான், மற்ற பிளான் நல்லா போட்டு வச்சிருவாங்க, எல்லா ரூட் போட்டு வச்சுட்டு சும்மா கேட்கறது, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். நீங்க எல்லாம் பிளான் போட்டு ரூட் போட்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னா நடத்த மாட்டாரு, தெரியுமா? எல்லாத்தையும் டோட்டலா ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகணும். அவர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். உங்களுடைய சொந்த காரியங்கள் எல்லாம் பிடுங்கிடணும். ஆண்டவர் கொடுத்துடுங்க, டோட்டலா அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, பார்வை இல்ல, எல்லாம் போச்சு, எதுவுமே இல்லைங்கிற நிலைமையில நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். எல்லாத்தையும் வச்சுட்டு, எல்லா திட்டத்தையும் வச்சுட்டு, எல்லா நோக்கத்தையும் வச்சுட்டு, எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நடக்காது. எல்லாத்தையும் பிடுங்கி எறிஞ்சணும். பார்வை போச்சு, சாப்பாடு போச்சு, தண்ணி போச்சு, தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நியூட்ரலைஸ் பண்ணிடுங்க, உங்களை டோட்டலா நியூட்ரலைஸ் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டா உங்களை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சும்மா ஒரு தடவை ஃபார்மாலிட்டி கேட்டு நிறுத்தாதீங்க. கேளுங்க, 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 கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதிலை அனுப்புகிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் ஒரு அனனியாவை ஒரு பதிலை உங்களுக்கு அனுப்புகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு இதுல எவ்வளவு தடவை ஃபார்மா இருக்கிறான்னு பாக்குறேன். சும்மா கேட்கிறானா? ரியலாவே என் வழியில நடக்கிறதுக்கு அவன் ஆவலோடு அர்ப்பணிப்போடு கேட்கிறானா? ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக கேட்கிறவன் சும்மா ஒரு தடவை கேட்டு நிறுத்திடுவான். சரி ஆண்டவர் ஒன்னு சொல்லல போ அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய வழியில நடக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா, ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அவன் நிறுத்தவே மாட்டான், தெரியுமா? நிறுத்தவே மாட்டான். என் லைஃப்ல நான் எத்தனையோ டிராவல் பண்ணியிருக்கிறேன், நிறைய சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து 9 வருடங்கள் கர்த்தர் என்னை விசுவாசிய வச்சிருந்தார். 9 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்னை அப்படியே உருவாக்கி கொண்டு வந்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியா படிப்படியா கர்த்தர் டெவலப் பண்ணி கொண்டு வந்தார். ரோட்ல நின்று ஊழிய செய்யறது, அப்படியே அப்படியே டிராக்ட் கொடுக்கறது, சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, நமச்சேபுரத்தை ரோட்ல எடுக்கிறது எல்லாம் அப்படியே ரொம்ப சாதாரண ஆண்டு அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தார். டெவலப் என்ன உருவாக்கி கொண்டு வந்துட்டே இருந்தார். 9 வருஷம் சின்சியர் ஆண்டவர் சொன்னதையெல்லாம் செய்ய வச்சார், கிருபையாய் செய்ய வச்சார். 9 வருஷம் உண்டது. ஆண்டவர் சொன்னார், உடனே நான் என் ஊழியத்துக்கு அழைக்கிறேன். 1992 அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி கத்தர் எனக்கு பேசினார், உன்னை ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு வானார். அப்பவும் நான் தொடர்ந்து எனக்கு ஜபிச்சேன். 2வது வாரத்திலே 92ஆம் வருஷத்தில் ஆண்டவர் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே அது வரைக்கும் அதே சபையில் இருந்தவன் நேர கத்தர் அங்க அஸ்மின் பாஸ்டர் தூக்கி 3 நாள் கூட உட்கார வச்சிட்டார். எனக்கு நான் அதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் வரல, நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அவ்வளவுதான். ஆண்டவர் தூக்கி கொண்டு அங்க உட்கார வச்சார். உட்கார வச்சு அடுத்த லெவலுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, பிரசங்கிக்கிறது மற்றும் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, சர்ச்சை எப்படி கவர்ன் பண்றது, எப்படி எத்தனை ப்ராப்ளம்ஸ் சர்ச்சில் வர, எல்லாத்தையும் அதெல்லாம் துல்லியமா எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு கத்துக் கொடுத்தார். எல்லா விதத்திலும் கத்துக்கொள்ளாத விஷயம், எல்லா விதமான காரியங்களையும், மேகசின் எடிட்டிங்ல இருந்து அட்மின் என்ன சொல்றது, பைனான்ஸ் பாக்குறது, எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துட்டார். கத்துக் கொடுக்காத விஷயமே இல்லை. 95வது வருஷம் ஆண்டவர் என்னை சபையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு அறிகுறி வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே திருப்பி திருப்பி சொன்னார், உன்னை நான் வெளியே கொண்டு போக போறேன், வெளியே கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு. அந்த நேரம் வந்தது 95வது வருஷம், கரெக்டா 3 வருஷம் முடியுது. ஆண்டவர் என்னை வெளியில கொண்டு வந்தார். நான் இருந்த சபையில உண்மையை சொல்ல போனா நான் 100% டோட்டலி டெடிக்கேட்டட், 100% 100%. நான் வீட்டில் இருக்கிற நேரம் குறையுது, காலையில் 5 மணிக்கு ஜபத்தை நடத்த போயிடுவேன், அதை முடிச்சுட்டு இன்னும் 2 மணி நேரம் தனி ஜபம் பண்ணுவேன், வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றது குளிக்கிறதுக்கு மட்டும்தான் வீடு, சாப்பிட்டு குளிச்சு திருப்பி சர்ச்சுக்கு போயிடுவேன், அப்புறம் பகல்லையே ஒரு நாளைக்கு ஒரு பகல்ல 3 மீட்டிங் நடத்துவேன், வேகம் ஒரு நேரம் ரெஸ்ட் இருக்காது, தூங்குறனால ரொம்ப குறைவு, அப்படியே போகும். அப்படி இருக்கும்போது டோட்டலி டெடிகேட், எனக்கு வெளி உலகமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது கர்த்தர், நான் இருந்த சபை, அது ரெண்டு தான் எனக்கு உலகம், வீட்டில் கூட நான் அது சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு தான் வீடு, மற்றது அது கூட அதுலேயும் வாரத்தில் 3 நாள் சர்ச்சில் தூங்கிடுவேன், நைட்டு ஜெபம் பண்ணிட்டு புரியுதா, அப்படிதான் போச்சு. கடைசியில் ஆண்டவர் உன்னை நான் வெளியே கொண்டு போக போறேன்னு தெளிவாக சொன்னார், அதுக்கான ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கிட்டே வந்தார். நான் தேவ சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருந்தேன், 21 நாள் கணக்கு போட்டேன், தொடர்ந்து ஜபத்தில் உட்கார்ந்தேன், 6 நாட்கள் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்தேன், 6வது நாள் கர்த்தரை கூட பேசினார், மகனே இந்த இடத்துல என்னுடைய ஊழியம் உனக்கு நான் முடிச்சுட்டேன், உன்னை நான் வெளியே கொண்டு போக போறேன், 6வது நாள் எங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினார். அதன் பிறகு ஆண்டவர் இடத்துல அடையாளம் கேட்டேன், கர்த்தர் அப்படியே கரெக்டாக ப்ரூவ் பண்ணார், வெளியே வந்தேன், வெளியே வந்தோட எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பிளாங்க், ஏன்னா எனக்கு வெளி உலகத்தில் யாருகிட்டையும் கிறிஸ்டியன் ஃபீல்டில் எனக்கு யாருகிட்டையும் காண்டாக்ட் கிடையாது, எந்த நபர்கிட்டையும் காண்டாக்ட் கிடையாது. நான் உள்ளே ஊழியத்தில் இருக்கும்போது என்னை முக்கியமாக அன்னைக்கு இருந்த பிரபலமான ஒரு சிலர்லாம் என்னை கூப்பிட்டாங்க, எங்களோட வந்து சேர்ந்துடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சில பிரபலமான ஊழியர்களை என்னை கூப்பிட்டாங்க, எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்க, என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்க, ஏன்னா அந்த சர்ச்சில் என்னை வந்து அவங்க கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்திருக்கிறாங்க, பார்ப்பாங்க, நாங்கள் சூசைடாக பார்த்து நம்ம கூட வந்து நல்லா இருக்குமேன்ட்டு எத்தனையோ பேர் என்னை இன்வைட் பண்ணாங்க, அது என்னோட ஜாயின் பண்ணிக்க, என்னோட இருந்துக்க, நான் கவனிச்சுக்கிறேன், யாருக்கு நான் சம்மதிக்கலை. வெளியில் வந்தாச்சு, வெளியில் வந்த உடனே எனக்கு யாருகிட்டையும் காண்டாக்டே கிடையாது, என் உலகமே தனி. எதுக்கு வந்தோம்? ஆண்டவர் வெளியில் அங்கே வேலையை முடிச்சுட்டேன்ட்டு வெளியில் வந்துட்டார், வந்தாச்சு, என்னத்துக்கு வந்தோம்னு புரியல. ஒவ்வொரு நாளிலும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பக்கத்தில் வேலை காலேஜில் போய் உட்கார்ந்துருவேன் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒரு நாள் என் இருதை உடஞ்சது, என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஏன்னா அது வரைக்கும் அவ்வளோ பிஸியா இருந்தேன், திடீர்னு ஆண்டவர் வெளியில் வந்துட்டார், என்ன செய்ய போறேன்னு தெரியாது, வந்தாச்சு அவ்வளோதான் சொன்னாரு, அடையாளம் காமிச்சாரு, வந்தாச்சு, என்ன செய்ய போகணும் தெரியல. எனக்கு எந்த இடத்துலையும் தனியா செயல்படுறதுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. அப்போ ஒரு நாள் மனசு உடஞ்சு ரியலாவே நான் கதறி அழுது ஜெபிச்சிட்டு உள்ள காலேஜுக்குள்ள திடீர்னு ஒரு மகிமையை நான் அப்படி மூடிச்சு ஆண்டவருடைய சத்தத்தை நேராக கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், மகனே ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்தது போல நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஊழியத்தை ஸ்தாபி அப்படின்னாரு. அது வரைக்கும் எனக்கு அது ஆசையும் கிடையாது, எண்ணமும் கிடையாது, திடீர்னு ஆண்டவர் பேசினார், நினைச்சே பார்க்கணும். அப்பதான் தெரிஞ்சது ஆண்டவர் நம்மளை வந்து இவ்வளவு காலம் ட்ரெயின் பண்ணிருந்து இவ்வளவு நம்மளை நம்பி ஒரு தனியாக ஒரு ஊழியத்தை நம்ம கையில நம்ம கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இதுதான் கொண்டு வந்தான்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் தெரியல, என்ன செய்யணும், என்ன செய்யணும். ஆண்டவர் உடனே காமிச்சார், 1.5 மாசம் சும்மா சொல்லக்கூடாது, 1.5 மாசம் நான் தெய்வ சமூகத்தில் போராடியிருக்கேன், நான் ஸ்டாப் பிரேயர் 1.5 மாசம். அதுக்கு பிறகு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் இருக்குது, ஆண்டவர் அதை வெளிப்படுத்த விரும்புகிறார், அது பிதாகட்ட இருக்குது, இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்துருச்சு, உங்க கைக்கு வரணும்னா நீங்க கேட்கணும், நீங்க கேட்கணும், உங்க கைக்கு வராது. பவுலுக்கு ஆண்டவர் வச்சார், 3 நாள் வச்சார், பிக்ஸ் பண்ணார், 3 நாட்கள் தொடர்ந்து கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், உடனே ஆயத்தப்படுத்தினார், ஒரு அனனியா ஆயத்தப்படுத்தினார், அனுப்பினார். அனுப்பின பிறகு என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம், 10வது வசனத்துல வாசிக்கலாம்,
தமஸ்கோவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார், அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான், அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும்
தன்னிடத்தில் வரவும்
தான் பார்வையடையும்படி
தான் பார்வையடையும்படி
தன்மேல் கை வைக்கவும்
தன்மேல் கை வைக்கவும்
தரிசனம் கண்டான் என்றார்.
தரிசனம் கண்டான் என்றார்.
அதற்கு அனனியா ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
15 வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும்
ராஜாக்களுக்கும்
இஸ்ரவேல் புத்திரருக்கும்
என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான்.
இப்போ ஆண்டவர் நேரடியாய் பவுலுக்கு எதையும் சொல்லல. அனனியான்ற ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவன் வாழ்க்கைக்குரிய தேவ திட்டத்தை, அவனை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்கிற காரியத்தை அனனியாக்கு சொல்லி அனனியா மூலமாக இவருக்கு கன்வே பண்றார் ஆண்டவர். அவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்திலே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்க ஆரம்பிச்சோன்னு ஒரு ஸ்டெப் தான் ஆண்டவர் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் நேர் தெருவுக்கு போ, தமஸ்க் பட்டணத்துக்குள்ள போனுவார். ஃபர்ஸ்ட் பட்டணத்துக்குள்ள போனோம்னா நேர் தெருவு என்ற தெருவில் ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்க போக சொல்லுவார். அங்க போயாச்சு. போன பிறகு ஆண்டவர் அடுத்த செகண்ட் லெவலுக்கு என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, உங்களை நடத்துவதற்கு ஒரு நபரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். புரியுதா? அதுக்கு ஒரு அனனியா தேவை. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு ஒரு ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அடுத்தபடியாக உங்களை ஸ்பிரிச்சுவலாய் நடத்துவதற்கு சில ஆட்கள் உங்களுக்கு தேவை. அதுதான் சபை. நீங்க என்ன செய்யணும்? உங்களை தொடர்ந்து உங்களுக்குள் ஆண்டவர் வச்சிருக்கிற பாரத்தை அனல் மூட்டி எழுப்ப, உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு ஆண்டவர் சபையை வச்சிருக்கார். உங்களோடு திரும்ப திரும்ப பேசுவார். இந்த காரியம் தான் நான் உன்னை பத்தி வச்சிருக்கிறேன். அந்த பாரத்தை வைப்பார், அதை பத்தி பேசுவார். அதற்கு ஒரு அனனியாக்கு ஆண்டவர் செய்தி கொடுத்துட்டார். இவன் புறஜாதிகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த அனனியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனுஷன். இவன் நடத்துறான் எவ்வளவு பெரிய ஒரு பவுல் பின்னால வரப்போற ஊழியனை இந்த அனனி ரொம்ப அழகா நடத்துவான். பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 22 வாங்க 12 வாசிக்கலாம்.
அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமான அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருக்குளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும்
கேட்டவைகளையும் குறித்து
சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு
ஞானஸ்நானம் பெற்று
உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று
அனனியா சொல்லுகிறான். இந்த அனனியா கிட்ட கர்த்தர் இந்த பவுலை ஒப்பு கொடுத்துட்டார். இவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். வந்தான், நீ பார்வையடையவும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் ஆண்டவரனை அனுப்பியிருக்கிறார். நீ தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் சொன்னான். சொல்லிட்டு அவனுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சோன்னு இப்ப பார்வை வந்துருச்சு, அபிஷேகம் வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியல. பவுல் உடனே அனனியா சொல்றான், நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. சத்தியத்தை அறிஞ்சிட்டல்ல, இனி ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த லெவலுக்கு நீ டிராவல் பண்ணணும்.
இந்த பவுல் என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஊழியத்துக்குள்ள வர்றதுக்குள்ள என்ன செய்யணும், எல்லாத்தையும் தெளிவாக இவர் சொல்லிக் கொடுக்கிறான். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த பவுலை ஆரம்ப கட்டத்திலே நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரன், ஒரு அனனியா தேவையா இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை ஒரு ஸ்டெப் நடத்துவார், உள்ள போ பட்டணத்துக்குள்ள போ. ரெண்டாவது, உங்களை நடத்துகிறதற்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை நியமித்து உங்களை நடத்துகிறதற்கு ஏற்ற நபர்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். அந்த கைடன்ஸ்ல நெக்ஸ்ட் நீங்க ஃபாலோ ஆகணும், ஃபாலோ ஆகணும். புரியுதா? இப்ப இந்த இடத்துல அனனியா மூலமாகத்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்ற சத்தியத்தை இந்த பவுல் தெரிந்து கொண்டான். இந்த அனனியா மூலமாகத்தான் அவன் பாதங்கள் கழுவப்பட வேண்டும் என்கிற காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். இந்த அனனியா மூலமாகத்தான் பேசிக் ட்ரூத் இந்த பவுலுக்கு கிடைச்சது, அடிப்படை சத்தியங்கள் சொல்லிக் கொடுத்தான். நடந்துச்சு, இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஊழியத்துக்குள் இறங்கியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில பாருங்க அடுத்த லெவல். ஏன்னா ஒருத்தருக்கு கர்த்தர் ஒருத்தர் தெரிஞ்சு கொண்டா ஒரே லெவல் வைக்கிறது இல்ல, லெவல் மாத்திட்டே போவாரு. அப்போ சில 13 வருவோம். 13 இப்போ பவுல் வந்து ஒரு பாஸ்டர். 9 ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட். இப்போ எவாஞ்சலிஸ்டா இருந்த பவுல் வந்து 13 வரும்பொழுது பாஸ்டர் ஆயிட்டார். முதல் வசனத்தில் வாசிக்கலாம்,
அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீயர் எனப்பட்ட சிமியோனும் சிறேனு ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதோடனை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள்.
தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தாங்க. இப்ப வந்து பவுல் வந்து ஒரு பாஸ்டரா இருக்காரு. அந்தியோகியா என்கிற இடத்துல சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்புறம்
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும்
நான்
அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றி அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்
அனுப்பினார்கள். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, எவாஞ்சலிஸ்டா இருந்தா பாஸ்டரா கொண்டு வந்தார், உருவாக்கினாரு. இப்ப பாஸ்டரா இந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் சபையில் ஆராதனை பண்ணி இது உபவாசம் பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆவியானவர் யாரோ ஒருவர் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கொண்டு வராரு. பர்னபாவையும் சவுலையும் மிஷினரியாக நான் அழைத்த அழைப்புக்கு அனுப்புங்கள். அவர்களை கொண்டு இந்த ஒரு சபை மட்டல்ல, இன்னும் பல சபைகள் கட்டப்பட வேண்டும். லெவல் மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் எவாஞ்சலிஸ்ட், அடுத்தது ஒரு சபையை கட்டுகிற நிலைமை, அடுத்தது மிஷனரியாய் கொண்டு போறான்னு அர்த்தம். அதன் பிறகு இன்னும் பல சபைகளை கட்டுவதற்கு ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போறார். இத ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த சபையில வேற யாரோ ஒருத்தர் மூலமா பேசியிருக்கார். இதுல என்ன தெரியுதுன்னா, தேவ பிள்ளைகளின் ஐக்கியம், ஒரு மூத்த ஊழியக்காரரோடு இருக்கிற ஆலோசனை, இதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும். இதை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆண்டவர் நடத்துறார்னா இதான் பேட்டர்ன் இருக்குது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு ஒண்ணு மட்டும் சின்சியரா கேட்டீங்கன்னா போதும். டைரக்டா சில காரியத்தை சொல்லுவாரு, சிலதை ஊழியர் மூலமாக மற்றும் பல காரியங்களில் உங்களுக்கு அடுத்த லெவல் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்போ இவர் ஒரு அப்போஸ்தலன் என்கிற ஒரு நிலைமைக்குள் இப்ப பவுல் வந்தாச்சு. சரியா? இப்ப வந்த பிறகு அடுத்தது நடக்குது பாருங்க. மூணாவது, இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது அவன் கேட்டான், ஆண்டவர் அவனை ஒரு காரிய லெவல் நடத்தினாரு. ரெண்டாவது, அவனை நடத்துகிறதற்கான நபர்களை கொடுத்து அவனை நடத்த ஆரம்பிச்சார் கேட்டதுனால. மூணாவது, 16 எவ்வளவு பெரிய ஊழியத்தில் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில சில குளறுபடிகள் வரும். 16:6 வருவோம்.
அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு
மீசியா
தேசம் மட்டும் வந்து பித்தனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்.
பித்தனியா நாட்டத்திற்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்.
ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள்.
அங்கே
ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று.
அது என்னவெனில்
மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி
போறோம். இப்ப பாருங்க, இவர் இப்பொழுது எவாஞ்சலிஸ்டா இருந்தாரு, பாஸ்டர் ஆயிட்டாரு, இப்போ சபைகளை ஸ்தாபிக்கும்படி மிஷனரியா வந்துட்டாரு. ஒரு நாள் பவுலுக்கும் அவனோடு கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீலா இருக்கிறான். இந்த பவுல் சீலாவுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நாம இப்போ ஆசியாவிலே போய் சுவிசேஷம் சொல்லலாமா, நம்ம ஏசியாவுக்கு வரலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்க நினைச்ச உடனே பரிசுத்தாவியினால் அவர்கள் தடை பண்ணப்பட்டாங்க. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டார்கள். ஏசியாவுக்கு போல் வரணும் நினைச்சாரு, ஆனா ஆண்டவர் இல்ல நீ ஏசியாவுக்கு போக கூடாதுன்ட்டு, உன்னுடைய காரியம் வேற. சரி, அடுத்ததை யோசிக்கிறாங்க, பித்தினியாவுக்கு போலாமா? பாத்தீங்கன்னா மீசிய தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அடுத்து வேற ஒன்று பிளான் போட்டாங்க, ஆவியானவரோ அவர்களை போக விட்டாது இருந்தார். சரி, ஏசியாவில் தான் நமக்கு வேலை இல்லை, பித்தினியா போலாமே, அங்கேயும் தடை பண்ணிட்டார். ஆண்டு அங்கே போக கூடாதுட்டார். என்னடா அது, எங்க போல, சுவிசேஷம் தானே சொல்ல போறோம், நல்லதுதானே செய்ய போறோம், இவனுக்கு ஆசியா மேல பாரம். பவுலுக்கு ஏசியாவுக்கு வந்த ஒரு ஏசியா வந்தா ஒரு இந்தியாவுல கூட வந்திருப்பார் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவருக்கு அது நோக்கம் இல்லை, இல்ல நீ ஆசியாக்குள்ள போக கூடாது. சரி, ஆண்டவர் ஆசியா தான் இல்ல பித்தினியா போறாங்க, அதுவும் போக கூடாது, நிறுத்திட்டார். அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குற குழப்பத்தில் எங்க போனாலும் ஆண்டவரே ஊடியத்துல தடுத்துட்டே இருக்கிறார், இங்கே ஊடியத்து போக விட மாட்டேங்கிறாரு ஆண்டவர். என்ன, எதுக்காக அழைச்சார்? படுத்திருக்கும்போது அன்னைக்கு ராத்திரியில் அவனுக்கு ஒரு சொப்பனை வருது. மேசிடோனியால இருந்து ஒருத்தர் வந்து நிக்கிறான், மக்கதோனியா வந்து நின்று எங்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்ல வாங்கன்னு கூப்பிடுறான். கனவுல வந்து ஒருத்தன் கூப்பிடுறான். அப்ப அதை பார்த்த உடனே தெரியுது, ஓ இவன் மக்கதோனியாக்காரன், மேசிடோனியால வந்திருக்கான், கர்த்தர் அங்கதான் போக சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா டிராவல் பண்ணி போயிட்டான். அங்க போய் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. நம்ம என்னதான் ஊழியத்துல வந்தாலும், எவ்வளவு வந்தாலும், அனுபவம் வந்தாலும், சில நேரத்திலே சுய புத்தினாலே சில நம்மளே பிளான் பண்ணுவோம், நல்ல பிளான் போடுவோம், பிளான் போட்டு சில காரியத்தை நம்ம யோசிப்போம். ஆனா ஆண்டவருடைய சித்தமும் வேற மாதிரி இருக்கும். நல்லது மாதிரிதான் நமக்கு தெரியும், ஆனா ஆண்டவருடைய நோக்கமும் வேற மாதிரி இருக்கும். தடுப்பாரு, தடுத்து இதுதான் உனக்கு பாதைன்னு வர ஆண்டவர் குறுக்கிடுகிறார். மூணாவது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நீங்க ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தப்பா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். இப்படி கேட்கிறவங்களை கரெக்டர் கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு. தன்னை கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான்னா கண்டிப்பா சொல்லுவார். நம்ம சில நேரத்தில் தப்பான முடிவு எடுப்போம், ஆண்டவர் உடனே அதுக்கு தடை செய்வார், குறுக்க வருவார், வந்து நம்ம சரியான பாதை காட்டுவார். ஒரு புத்தகம் ஒன்றிலே நான் பல வருஷத்துக்கு முன்ன வாசிச்சேன், இங்கோடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வட மாநிலத்திலே இரண்டு மிஷினரிகள் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவங்க ஆயத்தமாயிட்டதாக எஃப்எம்ஏபியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அரைக்கோவில் வாசி ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் சுவிசேஷத்தை ஒரு கிராமத்துக்கு அறிவிக்க திட்டம் பண்ணாங்க. திட்டம் பண்ணி அங்கெல்லாம் பஸ் இப்படி எல்லாம் கிடையாது, காலையில் ஒரு பஸ்னா சாயங்காலம் ஒரு பஸ், ஒரு பஸ் அதுக்குதான் வெயிட் பண்ணும். அது பஸ்ஸுக்காக வந்து ஒரு மரத்தடியில பஸ் அங்க நிற்கும், அந்த இடத்துல வந்து நிற்கும், அந்த இடத்துல வந்து ஸ்பாட்ல வந்து உட்காந்துட்டாங்க, அந்த மரத்தடியில் உட்காந்துட்டாங்க, பஸ் அங்க வரணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பஸ் வரும் பஸ் வரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர் என்று அந்த மரத்தின் மேல ஒரு குருவி வந்து உட்கார்ந்துச்சு. எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு குருவி வந்து அந்த அவங்க உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நேர கிளைக்கு மேல உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்துட்டு இவர்களுக்கு தெரிந்த அந்த மொழியிலே, நான் ஹிந்தி நினைக்கிறேன், அந்த இடத்துல அந்த குருவி சத்தம் இடுது, ஆனா அது ஹிந்தி லாங்குவேஜ் மாதிரி இருக்குது.
அந்த குருவியுடைய சாதாரண சத்தம் அல்ல, வித்தியாசமா இருக்குது. அந்த குருவி சொல்லுடைய சத்தம் அந்த குறிப்பிட்ட எந்த ஊருக்கு இங்க போகணும்னு நினைச்சாங்களோ அந்த ஊருடைய பெயரை சொல்லி அங்க போகாதீங்க போகாதீங்கிறது அந்த சத்தத்தை கேட்ட அப்படி இருக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாரு. பாரு இந்த குருவி சத்தம் போறதை பார்த்தா இங்க போகாதீங்க போகாதீங்கன்ற மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல 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 உனக்கு வேற வேலை இல்லை, நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கிளம்பலாம், பஸ் வரப்போகுது, நம்ம கிளம்பி ஏறி போக போறோம் அப்படின்னு அவர் பிடிவாதம் பண்றாரு. இவர் சொல்ற இல்ல இல்ல அந்த குருவியோட சத்தத்தை கேட்டா என்னமோ அங்க போகாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றதுக்குள்ள குருவி போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. ஆனா இவங்களோட குழுக்கிற வாக்குவாதம் தொடர்ந்துட்டே இருக்குது. இல்ல எனக்கு நம்ம அப்படிதான் தோணுது, எனக்கு நம்ம அப்படிதான் தோணுதுன்றாரு இவர். இவர் சொல்ல அதெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு கிடையாதுங்கிறாரு. சரி இவருக்கு ஆத்மா பாரம் போய் செய்யணுங்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது சரி முடிவு பண்ணாங்க, சரி இது உண்மையிலே நீ சொல்றபடி ஆண்டவர் இப்படி இந்த குருவி மூலம் பேசுறாருன்னா அந்த குருவி திருப்பி வரணும், வந்து சொல் திருப்பி சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா திருப்பி கொண்ட இடத்துல எங்கேயோ போன குருவி திருப்பி வந்துருச்சு, வந்து தலைக்கு மேல அதே கடையில் உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்து மறுபடியும் அதே சத்தத்தை எடுத்தது, அந்த ஊர் பேரை சொல்றமன்னு சொல்லி போகாதீங்க போகாதீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னொருத்தருக்கு சந்தேகம் போல சொல்லிட்டு போயிடுச்சு குருவி. கரெக்டா பஸ் வந்துருச்சு, பஸ் வந்த உடனே ஏறு போன அவரையும் பிடிச்சி ஏத்திட்டாரு பஸ் டிரைவர். பா போல ஊழியம் பண்ணி ஆகணும், போலாம், எடுத்த கால் முன்னு வச்சு பின்னாடி வாங்கக்கூடாது, போலான்னு எடுத்து ஏத்திட்டு பஸ்ல ஏத்திட்டார். ஏறியாச்சு, பஸ்ல ஏறினதுதான் தெரியும் அவங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்ச தூரம் பஸ் போற மாதிரி திடீர்னு அவங்க சுய பத்தி எங்கேயும் தெரியல, என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. திடீர்னு அவங்க மயக்கம் வந்த மாதிரி கண்ணை திறந்து பாக்குறாங்க, பார்த்தா மறுபடியும் பழைய மரத்தடியில் கிடக்குறாங்க. பஸ் ஏறினாங்களா அந்த இடத்துல வந்து கிடக்குறாங்க. என்னடா நம்ம பஸ் வந்த மாதிரி இருக்குது, நம்ம பஸ்ல ஏறின மாதிரி இருக்குது, எனக்கு திருப்பி இங்கேயே கிடக்குறோம், நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், எப்படி வந்தோம், பஸ் வந்துச்சு ஏறணுமே அதான் யோசிக்கிறாங்க. நான் திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. பஸ் போயிடுச்சு அவ்வளவுதான், இனி பஸ் கிடையாது, வேற வழி இல்லை, திரும்பி தான் போனோம், போயாச்சு. திரும்பி போனோம், அடுத்த நாள் செய்தியில வருது அந்த ஊருக்கு, குறிப்பிட்ட ஊருக்கு போகணும்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய கலவரம் நடந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குது. அடுத்த நாள் தான் அது தெரிஞ்சிச்சு. அப்போ ஆண்டவர் இதை பார்த்து எவ்வளவு தெளிவாக அதை செய்யறார். நம்ம தப்பாவன நம்ம நினைக்கிறோம் வரும்போது தீர்மானம் எடுத்தா கூட ஆண்டவர் குறுக்கிடுகிறார், தெரியுமா, குறுக்கிடுகிறார். நம்ம நினைப்போம் ஆண்டவர் குறுக்கிடுகிறார். இவங்க தப்பு செஞ்சாங்க, பவுலும் சீலாவும் தப்பா முடிவு எடுத்தாங்க, ஆனா ஆண்டவர் குறுக்கிட்டார். என் லைஃப்ல நான் விசுவாசியா இருக்கும் பொழுது நான் ஒர்க் பண்ண இடத்துல எனக்கு லீவு கிடைக்கவே கிடைக்காது, ஃபாஸ்டிங் இருக்கணும் ஜெபிக்க எனக்கு லீவே கிடைக்காது. ரொம்ப தொந்தரவு பண்ணிதான் லீவ் வாங்கி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா ஃபாஸ்டிங் இருக்கலாம் ஜெபிக்கலாம் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பத்தில் எனக்கு வேலைக்காக நான் ட்ரை பண்ணேன். ஒரு தடவை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியாச்சு, ஹால் டிக்கெட் வந்துருச்சு. மதியானத்துக்கு மேல சண்டே மதியான எக்ஸாம், காலையில ஹால் டிக்கெட் தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு நான் சர்ச்சில் இருந்த விசுவாசி தரையில் உட்கார விசுவாசி போய் உட்கார்ந்துட்டேன் பாக்கெட்ல வச்சுட்டு. எதுக்கு அதை பாக்கெட்ல தூக்கிட்டு பண்ணி முடிச்சோடனே பாஸ்வேர்ட் கொடுத்து ஜெப பண்ணிட்டு போய் மதியான எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பாக்கெட்ல ஹால் டிக்கெட்டோட போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பயபக்தியா. அன்னைக்கு பார்த்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தார், அந்த சர்ச்சில் வந்தவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். அவர் ஒரு பெரிய சிறந்த பிரசங்கியார் கூட கிடையாது, பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறவர் திடீர்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டு திடீர்னு சொல்றாரு, இந்த இடத்துல ஒருத்தர் வந்து தன்னுடைய வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிறார், அது கர்த்தருடைய சித்தம் அல்லங்கிறாரு. எனக்கு பக்கு நினைச்சுன்னா அது நம்ம தானே ஹால் டிக்கெட்டை பாக்கெட்ல வச்சுட்டு உட்காந்துட்டு மதியானம் போய் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஜவர்மெண்ட் பாஸ்வேர்டு ஜவர்மெண்ட் போடான்னு பாக்கெட்ல வச்சுட்டு உட்காந்துக்கிறோம், வேலைக்காக போறது முயற்சிக்கிறது தேவ சித்தம் இல்லைங்கிறாரே, என்னடா அது என்னாச்சு. சரி எனக்குள்ள சுருக்குள் உறுத்துச்சு, ஆனால் அதை கண்டுக்காம நான் பாட்டுக்கு சர்வீஸ்ல உட்காந்துட்டே இருக்கிறேன். மெசேஜ் முடிஞ்சிச்சு, மெசேஜ் முடிச்சுட்டு நான் முழங்கலப்பட்டிருக்கேன். ப்ரேயர் நடக்குது, ப்ரேயர் நடக்கும்போது அவர் எங்கேயோ லேட் பண்ணிட்டே போறவர் திடீர்னு நிறுத்தினார், நிறுத்திட்டு இந்த இடத்துல ஒருவர் தன்னுடைய வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிறார், அது கர்த்தருடைய சித்தம் அல்லங்கிறார். என்னடா அது, திருப்பி ஒரு எங்கேயோ போனவர் ஏன் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு நிறுத்தி அதே பேசுறாரு, எனக்கு ரொம்ப பக்தன் ஆயிடுச்சு சொல்லிட்டு திருப்பி அவர் வேற ஏதோ போயிட்டே இருக்கிறார். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, உன்னை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது ஒருவேளை நான் தானா இருக்குமா, நான் தானே இப்படி வச்சிருக்கிறேன். உடனே அந்த மிஷனரியில் கேட்ட மாதிரி தான் கேட்டேன், ஆண்டவரே இது நீங்க என்னோட தான் பேசுறது உண்மையானா, அவர் மறுபடியும் சொல்லணும்னு ரெண்டு தடவை ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்படி சொன்ன அவர் வேற எங்கேயோ நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி சொன்னதுதான் எங்கேயோ போயிட்டு தப்புன்னு இருந்தாரு. இந்த இடத்துல ஒருத்தர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்ட்டாரு. நான் சொன்ன உடனே வாயில் இந்த வார்த்தை முடிஞ்சுனா டக்குனு பதில் வருது. எனக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம தான் இது. உடனே பாக்கெட்ல ஹால் டிக்கெட் எடுத்தேன், சரக்குன்னு கிழிச்சு பாக்கெட் கொண்டு வச்சுக்கிட்டேன். உடனே கிழிச்சு வச்சுக்கிட்டேன், என்ன வச்சிருந்தா கூட பிரச்சனை வந்துடும். உடனே கிழிச்சு வச்சுக்கிட்டேன், கூட்டம் முடிஞ்சோன்னு அவர்கிட்ட போனேன். நீங்க மூணு வரவ சொன்னீங்க, அது வேற யாரும் இல்லை, நான் தான் அது. நான் தான் ஹால் டிக்கெட் பாக்கெட்ல வச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தேன், நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸாம் எழுத போறதுல ஹால் டிக்கெட் கிழிச்சிட்டேன் அப்படின்னு கிழிச்ச ஹால் டிக்கெட்டை கிட்ட காட்டினேன். எனக்கு அது சோகம் பண்ணுங்க, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே, பேசாம எழுதிட்டு அப்புறம் பார்த்துருக்கலாமே வேற இவன் பாட்டு நம்ம ஒரு இது போட்டு இவன் கிழிச்சிட்டானே வீட்டுல பிரச்சனை வைப்போம் அவர் பயப்படுறாரு. இல்ல இல்ல, ஆண்டவரோட திட்டமான மூணு தடவை சொல்லிட்டாரு, இது என்னுடைய ஆண்டவரோட சித்தம் இல்லைன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படிதான் ஆண்டு நம்ம சொல்ல தப்பான முடிவு எடுப்போம், ஆனா ஆண்டவர் என்ன செய்வார், டக்குனு குறுக்க வருவார், பதில் என் சித்தம் இல்லைன்னு. இது யாருக்கு நடக்கும்னா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருந்தா ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு, இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதுதான் முக்கியம். இதுக்கெல்லாம் ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இந்த மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க தப்பான பாதையில போனாலும் கர்த்தர் கரெக்ட் பண்ணுவார், கிராஸ் பண்ணுவார். லாஸ்ட் ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். இப்படி போகும்போது தான் பவுலுடைய வாழ்க்கையில கடைசி அவர் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் முதல் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து.
கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம்,
சாவு எனக்கு ஆதாயம்,
ஆகிலும்
ஆகிலும்
சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே,
சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே
என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன்.
ஏனெனில்
இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன்,
இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன்.
தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க,
கிறிஸ்துவுடனே கூட இருக்க
எனக்கு ஆசை உண்டு,
எனக்கு ஆசை உண்டு.
அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும்
நான் சரீரத்தில் தரித்திருப்பது
உங்களுக்கு அதிக அவசியம்.
இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையில் நித்தியத்தை குறித்த சிந்தனை நிறைய வந்துருச்சு. சரி, போதுமான அளவுக்கு நிறைய ஊழியம் செஞ்சிட்டோம், இனி எப்படி பரலோகத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும், எப்ப ஆண்டவர் நம்மளை கூப்பிடுவார், எப்ப நமக்கு மரணம் வரும், எப்ப நம்ம பரலோகத்துக்கு போலாம், அந்த மைண்ட் அவருக்கு ரொம்ப வந்துருச்சு. அவர் மனசு சொல்லுது போதும், இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டது போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா அவர் யோசிக்கிறார், சூழ்நிலை யோசிக்கிறாரு, நம்ம போயிட்டோம்னா இந்த ஜனங்கள் எல்லாம் யார் நடத்துறது, அதையும் யோசிக்கிறாரு. ரெண்டுக்கு நடுவில் போராட்டமா இருக்குது அவருக்கு. அவருடைய உள் மனசு போனுங்குது, ஆனா சூழ்நிலையை பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் நிறைய பேரை நம்ம ஆவிக்குரியவற்றை நடத்தலாமேன்னு இருக்குது. இந்த போராட்டத்தோட இருக்கிறாரு. இப்ப அவருக்கு இந்த உலகத்துல ஊழியம் செய்யறதா இல்ல மேல போறதா எதுன்றத ஒரு போராட்டம். கடைசியில் அவருடைய நித்தியத்தை அவர் எப்படி கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 4:6-7 மூணு வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம்.
ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
இப்ப எவ்வளவு கிளியரா இருக்கிறார் பாருங்க, நான் இப்பொழுதே பானபலியாய் வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எனக்கு இந்த உலகத்துல ஊழியம் முடிஞ்சிருச்சு, நான் தேகத்தை விட்டு பிரிய போகிற காலம் வந்துச்சுன்னு டிக்ளேர் பண்றார். டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து சொல்றாரு பாருங்க,
நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும்
அதை தந்தருளுவார். முடிச்சிட்டார். இப்ப சொல்றார், திருப்தியோடு மனநிறைவோடு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சாச்சு, இனி போக வேண்டியதுதான். இப்ப அவருக்கு தெளிவு, ரொம்ப தெளிவு. பிலிப்பியருக்கு நிருபத்தில் எழுதும்பொழுது அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஆனா இப்ப ரொம்ப தெளிவாயிட்டார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நான் பரலோகத்துக்கு போகணும், இப்ப சந்தோஷமா டிக்ளேர் பண்ற, நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், என் ஓட்டத்தை ஆண்டவர் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு, ஓட்டத்தை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வழியில விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அப்படின்னு என்ன, தேவ சித்தத்தின்படி என்னை வாழ்க்கை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கு நீதியின் கீழ வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட அவர் நிறுத்தல, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதோட நம்மளையும் இணைக்கிறார், எனக்கு மாத்திரம் அல்ல அப்படி பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தேவ சித்தத்தை கேட்டு வாழ்ந்து அதேவ சித்தத்தை பெற்று அதன்படி வாழ்ந்து ஊழியத்தை முடிச்சுட்டேன், இதே போல நீங்களும் தேவ சித்தத்தை கேட்டு என்ன போல கேட்டு வாங்கி தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அவர் திட்டத்தை நிறைவேற்றி ஒரு நாள் மேல வந்து சேருங்க, உங்களுக்கும் இதே நீதியின் கீழ வைக்கப்பட்டிருக்கு. நம்மளையும் சேர்த்து கொண்டு வந்து முடிக்கிறார், நமக்கு இதே பாதையை நமக்கு நம்மளே அங்க கனெக்ட் பண்ணிட்டார். அதனால இன்னைக்கு கேளுங்க, இன்னையிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், சின்சியரா கேளுங்க, உங்க லைஃப கமிட் பண்ணி கேளுங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இதை செய்யுங்க அப்பா, அதை செய்யுங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னென்னமோ காரியத்துக்காக ஜெபிச்சதெல்லாம் போதும், இனி ஒரு காரியத்தை நீ ஜபிக்கிறோம். என்னென்னமோ ஜெபிச்ச, ஆனா இப்ப நான் சொல்றதை ஜபம் பண்ணு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு ஜபம் பண்ணுங்கிறாரு. ஆண்டவருக்கு நம்மை குறித்த மேலான நோக்கம் இருக்கிறது, மேலான திட்டம் இருக்கிறது. பூமியை பார்க்கிற வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படிப்பட்ட திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை பிதா வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து கையிலிருந்து நம்ம கையில வரணும், ஆவியானவர் அதை கொண்டு வரணும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது கேட்கணும், அபிஷேகத்தை பெறணும். இரண்டாவது கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதை நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா சொல்லுவார். அன்றைக்கு யோவானிடத்தில் பொது ஜனங்கள் கேட்டாங்க, அவங்களுக்கும் சொல்லப்பட்டுச்சு. அங்க இருந்ததான போர் வீரர்கள் கேட்டாங்க, அவங்களுக்கும் சொல்லப்பட்டது. அங்க இருந்ததான டாக்ஸ் கலெக்டர்ஸ் கேட்டாங்க, அவங்களுக்கும் சொல்லப்பட்டச்சு. யார் கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுவார், யார் கேட்டால் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அது ஆயக்காரனா இருக்கட்டும், போர் வீரனா இருக்கட்டும், பொதுவான மனுஷனா இருக்கட்டும், நீங்க யாரா வேணாருங்க, ஆண்டவரிடத்துல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கிறார். நீங்க கேட்கல, அதனால்தான் அவர் சொல்லல. கேட்கணும். கேட்கும் பொழுது ஒரு ஸ்டெப் பவுல் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நீ செய்வதை அறிந்து கொள்வதற்கு நீ பட்டணத்துக்குள்ள போ, அவ்வளவுதான். இன்னைக்கு லெவல நீ அதை செய், பட்டணத்துக்குள்ள போ, மீதி நடக்கும். பட்டணத்துக்குள்ளே போன பிறகு அவருக்கு கண் பார்வை இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. மூணு நாள் அவன் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் இல்லை, எல்லாத்தையும் நீங்க தள்ளிடுங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தூக்கம் இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு அவன் கேட்கிறான், தொடர்ந்து கேட்கிறான். ஒரு நாளைக்கு ஃபார்மாலிட்டிக்கு கேட்காதீங்க, உங்களுடைய காரியத்தை எல்லாம் தள்ளி வச்சிருங்க, தள்ளி வச்சுட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். உங்கள் சொந்த திட்டங்கள், சொந்த யோசனைகள், சொந்த முயற்சிகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. எப்படி சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டாங்க கேட்டான், அது போல எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. உங்க மைண்டை நியூட்ரலைஸ் பண்ணுங்க. இப்ப கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தொடர்ந்து மூணு நாள் கேட்டான். மூணாவது நாள் கர்த்தர் ஒரு அனனியாவை ரெடி பண்ணி அனுப்பினார். அனனியாவுக்கு விஷயத்தை சொல்லி அனுப்பினார். அவன் வந்து அடிப்படை காரியத்தை சொல்லிக் கொடுத்தான், ஞானஸ்தானம் கொடுத்தான். ஞானஸ்தானம் பெறுவதற்கு தாமதம் பண்ணும் பொழுது நீ தாமதிக்கிறது என்னன்னு கேட்டு ஞானஸ்தானம் கொடுத்தான் அந்த அனனியா. கர்த்தர் இரண்டாவதாக உங்களை நடத்துவதற்கு ஊழியர்களை வைத்து தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்க எதுல தாமதிக்கிறீங்களோ அதை உடனே செய்யும்படி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அதை சொல்லும் பொழுது உடனடியே நீங்க கீழ்ப்படியணும். அனனியாவின் வார்த்தையின்படி பவுல் உடனே ஞானஸ்தானம் எடுத்து கீழ்ப்படிந்தான். அடுத்த காரியம் ஆரம்பிச்சிருச்சு. அவனை கர்த்தர் சுவிசேஷ ஊழியத்திலே பயன்படுத்தினார். பின்பு போதகராக ஒரு சபையை நியமிக்க கர்த்தர் ஏற்படுத்தினார், ஒரு சபையை ஸ்தாபிக்க வச்சார். அடுத்த கட்டம் அங்கே இந்த சபையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், இப்பொழுது நீ பல சபைகளை கட்டணும், ஒரு சபை கட்டின போதாது, உன்னை கொண்டு நான் பல சபைகளை கட்ட நான் நினைக்கிறேன், நீ வெளியே வந்து செய். அதே போல பவுலும் சீலாவும் பவுலும் பர்னபாவும் எல்லாம் வெளியே வந்தாங்க. பின்பு பலர் மூலமாய் சேர்ந்து அநேக சபைகள் எழும்பிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மூன்றாவது, சில நேரத்தில் தவறான முடிவுகள் அவங்க எடுக்க நினைக்கும் போது ஆண்டவர் குறுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணார். நீங்க ஆண்டவரிடத்துல என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிற ஒரு நபரா இருப்பீங்கன்னா, மூணாவது ஆண்டவர் உங்களுக்கு நீங்க தப்பான முடிவெடுக்கும் பொழுதெல்லாம் உங்களை கரெக்ட் பண்றதுக்கு அவர் தாமதிக்க மாட்டார், உடனே உங்களை கரெக்ட் பண்ணுவார். நாலாவது, அப்படி போகின காரணத்தினாலதான் கடைசியிலே அவன் நிறைவோடு மனநிறைவோடு தன் வாழ்க்கையை ஓடி முடிக்க முடிச்சது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு மகிமையான ஒரு மகிழ்ச்சியான முடிவு. இன்றைக்கு சொல்றேன், நீங்க தேவ சித்தத்தை கேட்டு வாங்கி அதன்படி நடப்பீங்களானால் உங்களுடைய மகிமையின் நேரம், மரண நேரம், ஆண்டவரை சந்திக்கிற நேரம் இனிமையான ஒரு நேரமா இருக்கும், சந்தோஷமான நேரமா இருக்கும். அந்த நேரம் உங்களுக்கு தவிப்பா இருக்காது. ஐயோகோ, நான் இப்படி தேவ சித்தத்தை செய்யலையேன்னு குழப்பத்தோடு பயத்தோடு நீங்க சந்திக்க மாட்டீங்க. உங்கள் மரணத்தை சந்தோஷமாய் நீங்க சந்திப்பீங்க. அதுதான் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தை நமது பிள்ளைகளுக்குள் ஆழமாய் பதியட்டும். இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளின் ஜெபமாய் மாறட்டும். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இதை நமது பிள்ளைகள் செபித்து உம்முடைய சித்தத்தை அறிவார்களாக. ஆண்டவர் வெளிப்படுத்துங்க, நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தில் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.